அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நம்ம வந்து நாரத பக்தி சூத்திரம் தொடங்குறோம். நேற்றைக்கு வந்து நாரத பக்தி சூத்திரத்தினுடைய அறிமுக உரை பார்த்து முடித்தோம். இந்த நாரத பக்தி சூத்திரம் வந்து படிப்படியாக நம்மளை அப்படியே உயர்நிலைக்கு கொண்டு போவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண மனிதனை வந்து முதல்ல சாதகனாக மாற்றும். இதே நம்ம ஒரு சாதனை செய்யணும் இல்லையா? சாதனையின்றி சாதிப்பார் உலகில் இல்லை, கைவல்ய நவனி தான். அப்போ ஏதேனும் ஒரு சாதனை செய்வதற்கான முதல் படியை தொடங்கி வைக்கும். சாதாரண மனிதனை சாதகனாக மாற்றும். அப்புறம் அந்த சாதகனை பக்தனாக மாற்றும். இரண்டாவது நிலை என்ன அப்படின்னா, அந்த சாதகனை பக்தனாக மாற்றும். மூன்றாவது என்ன பண்ணோம்னா, பக்தனை அன்பு வடிவாக மாற்றும். அவன் ஒரு சாதாரண பக்தன் இல்லை, அன்பே வடிவானவனாக பிரேமமாக மாற்றும். அதன் பின்பு அந்த அன்பே சிவம் என்பதாக பிரம்மமாக தன்னை வெளிப்படுத்தும். இறுதியாக அந்த அன்புதான் சிவம், அந்த அன்புதான் பரமன் என்று மிக உயரிய ஒரு பரிமாணத்தை காட்டி கொடுப்பது தான் இந்த நாரத பக்தி சூத்திரம். இதில் நம்ம வந்து முதல் ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இப்போ நாரத பக்தி சூத்திரத்தினுடைய முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அதாத்தோ பக்திம் வியாக்கியாஷ்யாமகா. அதாத்தோ பக்திம் வியாக்கியாஷ்யாமகா. இப்போ இதனுடைய பொருள் என்ன? ஏன்னா இதெல்லாம் சூத்திரம், அதாவது பிரம்மசூத்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம், நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூத்திரங்கள் அப்படின்னா சுருக்கமாக இருக்கும், ஆனால் மிகப்பெரிய விளக்கம் இருக்கும். ஒரே லைன் தான், ஆனால் அதில் 1000 விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் சூத்திரங்கள்னு பேர். இப்போ எப்படி திருக்குறளில் வந்து ரெண்டே லைன் தான், ஆனால் அந்த திருக்குறளுக்குள்ளே எவ்வளோ ஆழமான உண்மை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோ, அது மாதிரி இந்த சூத்திரங்கள் எல்லாம் ஒரே லைன் தான், ஆனால் பல ஆழமான உண்மை வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த முதல் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதாத்தோ பக்திம் வியாக்கியாசியமகா. அத அதஹா அப்படின்னு பிரிக்கணும். அதாத்தோனா அத அதஹா, அதனா இப்போது, அதஹா இதனால், பக்திம் பக்தியை, வியாக்கியாசியமகா வியாக்கியாசியமகனா விளக்கப் போகிறோம். அப்போ என்ன இதனுடைய பொருள் அப்படின்னா, இப்போது பக்தியை நாம் விளக்க போகிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் எடுக்கிறோம். இப்ப இந்த ஸ்லோகம் வந்து வேதாந்த சாஸ்திரங்களை படித்தவங்க, பிரம்மசூத்திரம் படித்தவங்களுக்கு ஒரு சூத்திரம் ஞாபகம் வரணும். அது என்ன அப்படின்னா, அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. இப்ப இது பாருங்களேன், அதாத்தோ பக்திம் வியாக்கியாசியாமகா, அதுல வந்து அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. இந்த அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா அப்படின்னா, பிரம்மத்தை பற்றி அறிவதற்கான விசாரணை தொடங்குகிறது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் தொடங்கும், ஒரு சூத்திரம் தொடங்கும். அது எதுல தெரியுமா? பிரம்மசூத்திரம். ஞானப்பாதையில் வருகின்றவர்களுக்கு பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரமே இதுதான், அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா, பிரம்மத்தை பற்றி அறிவதற்கான விசாரணை தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி அங்க பிரம்மசூத்திரத்துல சொல்றது மாதிரியே இங்க நாரதர் என்ன பண்றாருன்னா, பக்தியில சொல்றார். அதாத்தோ பக்திம் வியாக்கியாசியாமகா, பக்தி என்ன என்று விளக்கப் போகிறோம் அப்படின்னு நாரத மகரிஷி முதல் சூத்திரத்துல சொல்றார். அப்போ நாரதர் சொல்ற முதல் சூத்திரம் வந்து, இது ஒரு சாதாரண வாக்கியமா பார்க்கக்கூடாது, இதுல வந்து ஒரு அதிகாரி அறிவிப்பு இருக்கு. அதிகாரி அறிவிப்பு அப்படின்னா, இதை கற்றுக்கொள்ள வருகின்றவருக்கான தகுதி இங்க பாக்குறாரு. ஏன்னா நான் அறிவிக்க போறேன், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது இல்லையா? இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் அப்படின்னா, நான் சொல்ல போற விஷயத்தை எல்லாரும் கேட்பாங்களான்னா, என்ன டாபிக்கு, அது எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கா, எங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமானு தெரிஞ்சுதான் வருவாங்க. அது மாதிரி இங்க சொல்றாரு, நான் வந்து பக்தியை என்னன்று விளக்கப் போகிறேன்னு அவர் சொன்ன உடனே இந்த விஷயத்தை கேட்க வர்றவங்க எல்லாம் யார் வருவா? பக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க, மற்றவங்க வரமாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல அதிகாரி அறிவிப்பு கொடுக்கப்படுவதாக பாக்குறோம். அத அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்க ரெடியா இருக்கீங்களா, இப்பவே இந்த வினாடியே இப்பொழுதே சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்ப இங்க வந்து அந்த அத்தகாங்கிற வார்த்தையும் அந்த அத்தங்கிற வார்த்தைக்கு பின்னாடி போட்டிருக்காரு. அதா தோ அப்படின்னு வருதுனாலே இப்போது அதுக்கு பின்னாடி அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுல எடுத்துக்கணும். அப்ப இங்க ஒன்றின் பின் ஒன்றாக விஷயத்த சொல்ல போறார். அந்த விஷயம் என்ன அப்படின்னா பக்தி, பக்தியை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்றாரா. அப்ப நாரதர் என்னங்க பக்தியை பத்தி சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாரதர் சொல்ல போற பக்திங்கிறது அன்பு. அன்புனா என்ன, பராபக்தின்னு பேரு. அதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த பக்தி, அந்நியமில்லாத பக்தி. அந்த பக்தி தான் பேசுறாங்க. ஏன்னா பக்தின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பக்திங்கிறது ஏதோ செயல் கிடையாது, அது ஒரு மதம் சார்ந்த அல்லது ஏதோ ஒரு அடையாள சின்னமோ அப்படி எடுத்துக்கூடாது பக்திங்கிறது அப்படின்ட்டு சொல்லியாச்சு. பக்தின்னா அன்பு. அப்போ இங்க பராபக்தியை பத்தி பேசுறார். அந்த பராபக்தியை பத்தி நான் சொல்ல போறேன்ட்டு முதல் ஸ்லோகத்துல சொல்றாரா. அப்ப பராபக்தினா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஆசையும் இல்லாதது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. அப்ப அங்க என்ன இருக்கும், வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கும். பக்தினா அன்பு, அங்க வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கும். அதுதான் உண்மையான பக்தி, உண்மையான பராபக்தி, பிரேம பக்தி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே நேத்தே உதாரணம் சொன்னேன், இப்ப அன்பு அப்படின்னா கணவன் மனைவி உறவு, அன்புன்னா தாய் சேய் உறவு, அதுக்கு நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப நம்ம தாய் சேய் உறவுல ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குமா? இப்ப ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறா, இவன் இவ்வளவு பால் குடிச்சுட்டே இருக்கிறான், டெய்லி இத்தனை எம்எல் எடுத்து கணக்கு எடுத்து நான் கொடுத்துட்டு இருக்கேன், அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை எம்எல், ஒரு மாசத்துக்கு இத்தனை லிட்டர் குடிக்கிறான், இதுக்கு நாளைக்கு அவன் என்ன எனக்கு பிரதிபலன் செய்ய போறான் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே அம்மா பால் கொடுப்பாளா? எந்த தாயும் அப்படி செய்ய மாட்டான். குழந்தை அழுகுதுன்னா உடனே எடுத்து பால் கொடுப்பா, அவன் எவ்வளவு குடிக்கிறானோ குடிக்கட்டும்ட்டு பாலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுதானே தாய் அன்பு. அப்ப தாய் அன்பு என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. அப்படிதான் தாய் வந்து குழந்தைக்கு உணவு கூட்டுறா, பால் கொடுக்குறான். அப்ப அந்த மாதிரி தான் பக்தி இருக்கணுங்கிறத சொல்ல வராரு. இங்க நாரதர் வந்து எடுத்த எடுப்புலயே பக்தியை பத்தி நான் சொல்ல போறேன், ஆனா அந்த பக்தி வந்து சாதாரண பக்தி இல்லை, பராபக்தி. அந்த பராபக்தியில நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பக்தி செய்யணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு செய்யணும். ஏன்னா அது ஆசை இல்லாத அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. அங்கு அன்பு மட்டுமே இருக்கிறது. யாக்கியாசியாமகா, அதை சுட்டி காட்டத்தான் முடியும், சொல்லி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் இங்க புரிய வைக்கிறாரு. வியாக்கியா ஷியாமகா அப்படின்னா அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கலாம், அவ்வளவுதான், சுட்டி காட்டலாம். ஆனா அது அவரவர்களே அனுபவமாக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்துல, முதல் சூத்திரத்துல சொல்றாரு. அப்ப இந்த சூத்திரம் மறைமுகமா நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தயாரா இருந்தீங்கன்னா உங்களிடத்துல அன்பு மலரும், அன்பு மலர்ந்தால் அது அத்வைதத்துக்கு கொண்டு போகும், அத்வைதமாக மாறிவிடும். அப்ப நீங்க உங்களை யார் என்று உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற இருமைய இல்லா பக்தி, அந்நியமில்லாத பக்திய இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்ல போறேன்னு சொல்லிட்டாரு, முதல் சூத்திரத்துல. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம வந்து அத்வைத வகுப்புகளை தான் ஆழமா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப பக்திக்கும் அத்வைதத்துக்கும் உள்ள வித்தியாசம்ங்கும் போது இவர் என்ன சொல்லுவார் பக்தியில அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தின்னா பொதுவா அன்பு செலுத்தணும். அன்புன்னா அங்க இரண்டு விஷயங்கள் இருக்கணும், நான் அல்லது எனக்கு வேறாக இன்னொரு விஷயம், ரெண்டு இருந்தால் தான் அன்பு செலுத்த முடியும். அப்ப அந்த இடத்துல தாய் சேய் உறவுனா அம்மா மகன் உறவு, கணவன் மனைவினா கணவன் மனைவி உறவு, இப்படி ரெண்டு விஷயங்களை நம்ம அன்பு செலுத்துறதுனால முதல்ல பக்தின்னு ஆரம்பிக்கும் போது நான் வேறு கடவுள் வேறு என்று இருமைகள் தான் இருக்கும். ஆனா அந்த இருமை நிலை ரொம்ப அந்யோன்யமா ஆகும்போது அங்கு அன்பின் மேலோட்டத்துல ஒருமையாக மாறிவிடும். ஏன்னா தாய் சேய் உறவு கூட அந்த குழந்தை தனக்கு வேறாக நான் ஈன்றெடுக்கிறேன்னு தாய் பெற்றுவிட்டாலும் கூட, ஆனா அந்த குழந்தைய அவ எப்படி அரவணைச்சு வளர்த்துறா, அந்த குழந்தையினுடைய உடம்பு தன்னுடைய உடம்பு வேற வேற இல்லைங்கிற மாதிரி கூட இருந்து அவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்குவா. அதுக்கு பசிச்சா உடனே பால் கொடுப்பா, அது எங்கேயாவது போய் கையை வச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குவா. அப்படி அவ்வளவு தூரம் பிரிவு அற்ற, இருமைகள் அற்ற, ஒரே நிலையில் இருக்கின்ற ஒரு உயர்ந்த அன்பா அந்த இடம் மாறுது இல்லையா, அதுதான் இங்க பராபக்தியும் சொல்றாரு. அப்ப இங்க இருமையான விஷயமா இருந்தாலும் அந்த இரண்டும் ஒன்றாகின்ற ஒரு உயர் பக்தி, ஒரு உயர் அன்பு இருக்க வேண்டும். அப்போ அந்த நிலை வந்து பக்தியில எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வேறு கடவுள் வேறு என்ற இருமை நிலை உண்டானாலும் அந்த இருமை நிலை ஒருமை நிலைக்கு உயர்வதற்கான ஒரே வழி அன்பு மட்டும்தான். அந்த அன்பு யாரிடத்திலே என்றால் ஈஸ்வரனிடத்திலே அப்படிங்கிற அளவுக்கு பக்தி வந்து இங்கு நமக்கு வெளிப்படுது. அப்ப அத்வைதம் இதை தான் சொல்லும். அத்வைதம் என்ன சொல்லும்னா, நான் வேறு கடவுள் வேறு என்ற இருமைகள் இல்லாமல் இங்கு நான் என்பதே இறைவன் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் என்று பிரம்மத்தை சுட்டி காட்டும். இங்க வந்து நம்ம அன்புன்னு சொல்றோம் இல்லையா, அங்க அத்வைதத்துல அது ஆனந்தம்னு சொல்றோம். ஏன்னா அன்புங்கும் போது ஒரு நிறைவு, பூரண திருப்தி வந்துருது, அப்போ அங்க ஆனந்தம் என்று பெயர். இங்க பக்தியில நான் எனக்கு வேறாக ஒரு இறைவனை நான் பூஜிக்கிறேன், வழிபடுகிறேன் அப்படிங்கிற நிலையில அன்பு செலுத்துகிறேன்னு போகும்போது ஈஸ்வர நிலையில் இருக்கும். அங்க அத்வைதத்துல அதுவே சாட்சியா மாறிடும். ஏன்னா என்னுடைய இருப்புனால இங்க எல்லாம் இருக்குதுங்கிற தன்னுடைய ஈஸ்வரத்துவம் அங்கு புரிய ஆரம்பிக்கும். இதுதான் அத்வைதத்துக்கும் பக்திக்குண்டான ஒரு இணைப்பு பாலம். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நூல் வந்து எல்லோருக்கும் பொருந்தாது. ஏன்னா இந்த நூலுக்கான அதிகாரி வந்து யாரா இருக்கணும் அப்படின்னா, உண்மையை தேடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நூல் பொருந்தும். பொதுவா வந்து நம்ம பக்தி சூத்திரம் அப்படின்னு ஏதோ நாம எதிர்பார்க்கிற பக்தியை பத்தி சொல்லுவார் போல் இருக்கு. நம்ம இன்னைக்கு போய் மாரியம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை போடலாமா, நாளைக்கு போய் தீ மிதிக்கலாமா, நாளைக்கு போய் அளவு குத்தலாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் பக்தி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பக்திக்கும் இந்த பக்திக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இங்க பக்தி அப்படின்னா பிரேமைன்னு பேரு, அன்புன்னு பேரு. அப்ப அன்பின் அடிப்படையில இந்த நூல், இந்த நாரத பக்தி சூத்திரம் எல்லோருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையை தேடுகிறவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்தியினுடைய முதல் வரியே இவ்வளவு விளக்கங்களை கொடுக்குது. அதுல பார்த்தா ஒரே வரி தான், ஆனா அந்த ஒரு வரிக்குள்ள 1000 விஷயத்தை ஒளிய வச்சிருக்காரு. அப்ப இப்படி பார்க்கும்போது அந்த உண்மையை தேடுகிறவர்களுக்குத்தான் இங்க வழி, இந்த புத்தகம், இந்த நூல் நமக்கு வழிகாட்டுது அப்படின்னா, அப்ப அந்த உண்மை என்னங்க, அந்த உண்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறியணும் இல்லையா. ஏன்னா உண்மை அப்படின்னா அந்த உண்மை மட்டும் ஒண்ணுதான் இருக்க முடியும், பொய் வேணா பல இருக்கலாம், உண்மை ஒன்றே ஒன்று. அப்போ அந்த உண்மையை நோக்கிய ஒரு பயணம், அதுதான் இந்த முதல் விஷயத்த சொல்றார். நீ தயாரா, இதுதான் சரியான நேரம், நீ செய்ய வேண்டியது பராபக்தி, அந்த பராபக்திக்கான வழியை நான் காட்டுகின்றேன். வியாக்கியாசியாமகா அப்படின்ட்டு முதல் ஸ்லோகம் மனதிற்கு வழிகாட்டுகின்ற அமைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது சூத்திரம் என்ன சொல்றாருன்னா, ஸ்வா சா த்வஸ்மின் பரம பிரேம ரூபா, சா த்வஸ்மின் பரம பிரேம ரூபாங்கிறார் ரெண்டாவது சூத்திரம். சா அப்படின்னா அது, எது, அந்த அன்பு, அந்த பக்தி. த்வஸ்மின் அப்படின்னா பிரிக்கணும் அந்த இடத்துல, தூ அஸ்மின், அதாவது உண்மையில் நிச்சயமாக அந்த ஈஸ்வரனிடத்திலே அவனிடத்திலே உயர்ந்த அன்பு இயல்பாகவே இருக்கிறது. அந்த உண்மையில் அவனிடத்தில் உயர்ந்த அன்பு இயல்பாகவே உள்ளது. அப்ப அந்த பக்தி என்பது அவனிடத்தில் உள்ள பரம அன்பு, பரம பிரேமா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான முக்கிய விளக்கம். சா த்வஸ்மின் பரம பிரேம ரூபா. அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான், அந்த இறைவனுடைய ரூபம் என்ன, பிரேம ரூபா, அன்பு வடிவாக இருக்கிறான். பிரேமம்னா அன்பு, அன்பு வடிவாக இருக்கிறான். அது எப்படிப்பட்ட அன்பு, பரம பிரேம ரூபா, மிக உயர்ந்த அன்பு. அந்த அன்புக்கு ஒரு விளக்கமே கொடுக்க முடியாது, ஏன்னா அது தூய அன்பு. அப்ப இந்த இடத்துல நாரதர் வந்து பக்தியினுடைய ஒரு முழுமையான பரிமாணத்தை நமக்கு சொல்றாரு. இந்த ரெண்டாவது சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, பக்தின்னா ஏதோ பூஜை பண்றது, ஊதுபத்தி காட்டுறது, கற்பூரம் காட்டுறது, ஏதோ மந்திர உபாசனை பண்றது, அல்லது பூ மிதிக்கிறது, அளவு குத்துறது, மொட்டை அடிக்கிறது, கோயில் கோயிலா சுத்துறது கிடையாது. காரணம் என்ன, இங்க என்ன சொல்லிட்டாரு, சா த்வஸ்மின் பரம பிரேம ரூபா. அப்ப இங்க இடத்துல என்ன புரிய வைக்கிறாரு, ஒரே வரியில புரிய வைக்கிறாரு நாரதர் பக்தியினுடைய முழுமையான பரிமாணம் என்னன்னு சொல்றாரு. பக்தி என்றால் செயல் கிடையாது, பக்தி என்றால் உணர்ச்சி கிடையாது. அப்ப பக்தி என்றால் என்ன, பக்தி என்றால் பரம அன்பு. அதுதான் இந்த சூத்திரத்துக்கான அருமையான புரிதல். சா தஸ்மின் பரம பிரேம ரூபா, அது மிக உயர்ந்த அன்பின் இயல்பாகவே இருக்கின்றது அப்படின்னு பக்தியை பற்றிய மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். அப்ப நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும், பக்தின்னா நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், பக்தின்னா ஏதோ கடவுளுக்கு பின்னாடியே கிடக்கிறது, காலடியிலேயே கிடக்கிறது, கடவுள்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கறது, அல்லது வழிபாடு பண்றது, பூஜை பண்றது, ஜபம் பண்றது, தவம் பண்றது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம இழுத்து போட்டுட்டோம். ஏன்னா இதெல்லாம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களா இருக்கிறதுனால இதுதான் பக்திங்கிற மாதிரி நமக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்ப இன்றைக்கு வந்து நிறைய மூட பக்திகளை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், மூட பக்தினா எப்படி, இப்ப ஒருத்தர் வந்து குழந்தை இல்லைன்ட்டு போய் கோயில்ல ஒரு மரத்துல ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு வராங்கன்னா, அதாவது கணவன் வரலன்னா மஞ்சள் கயிறு கட்டுவாங்க, குழந்தை இல்லைன்னா தொட்டில் கட்டுவாங்க. இது மாதிரி நம்ம கோயில்கள்லாம் பார்க்குறோம். கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுடைய மரத்தில் ஏகப்பட்ட மஞ்சள் கயிறு சுற்றி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகலை, அதனால அந்த மஞ்சள் கயிறு சுற்றினா திருமணம் ஆகிடும்ட்டு யாரோ ஒரு ஜோசிக்காரர் சொல்லியிருப்பாரு. அப்போ இது என்ன பேர், இதுக்கு பேர் மூட பக்தி. அந்த மரத்தில் போய் நாம் மஞ்சள் கயிறு கட்டுறதுனால கல்யாணம் ஆகிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, லாஜிக்காக நம்ம சிந்திக்கணும்ல, நம்ம சிந்திக்க மாட்டோம். ஏன்னா அதுதான் மூட பக்தின்னு பேரு. அதே மாதிரி நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு கோயில் இருக்கிற மரத்துல போய் தொட்டில் கட்டுறதுனால எப்படி குழந்தையாகும், குழந்தை ஆகிறதுக்கு கணவன் மனைவி சேர்ந்தாதான் குழந்தையாகும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை ஆகலைன்னா அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அப்போ அவங்களுக்கு அது என்ன பிரச்சனைங்கிறத மருத்துவ ரீதியாக பரிசோதனை பண்ணி அந்த குழந்தை ஆகிறதுக்கான வழி விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இப்போதான் எவ்வளவோ விஷயங்கள்லாம் வந்துருச்சு, சயின்ஸ் எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்காம கோயிலில் போய் தொட்டில் கட்டுறதுனால எப்படி குழந்தை பிறக்கும், அப்போ இதுக்கு பேர் மூட பக்தி. இங்கே வந்து நாரதர் வந்து மூட பக்தியை பேசலை, அவர் என்ன சொல்கிறாரு, பக்தின்னா பரம அன்பு, அன்பை பற்றி பேசுகிறாரு. அப்போ பிரேமா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, சமஸ்கிருதத்தில் பிரேமை அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். அந்த பிரேமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சாதாரண அன்பா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அது காரணம் இல்லாத அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, மாற்றம் இல்லாத அன்பு. ஏன்னா அன்புன்னா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம்னா அதையெல்லாம் மாற்றிக்கணும். ஏன்னா அன்பு பக்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம காட்டுறது. அது தாய் தன் குழந்தைக்கு காட்டுறது, கணவன் தன் மனைவி இடத்துல காட்டுறது, மனைவி தன் கணவன் இடத்துல காட்டுறது, ஆசிரியர் வந்து தன் மாணவர்கள் இடத்துல காட்டுறது எல்லாம் எப்படின்னா ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காத உண்மையான அன்புல அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாங்க. அப்படிதான் இங்க அன்பு வெளிப்படுத்த முடியும். அப்ப அந்த அன்புக்கு சாதாரண அன்பா அப்படின்னா இல்லை, பரம பிரேமா, காரணம் இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத, மாற்றம் இல்லாத அன்பு. அப்ப இந்த அன்புல வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்ப பொருள் மீது பற்று வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்துல இது எனக்கு தேவை, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிற ஒரு பற்று காரணமாக வர்ற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புல நிபந்தனைகள் இருக்கும். ஆனால் இங்கே பிரேம அன்புல, பரம பிரேம அன்புல நிபந்தனை இருக்காது. இப்போ நிபந்தனை இருக்கிற அன்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல இருக்கு, அதாவது அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த விஷயமே இருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு வந்து மாடர்ன் கல்ச்சரில் இப்போ லவ்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஆண் பெண் பழகுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேர் என்னென்னா அன்புங்கிற அடிப்படையில் லவ் பண்ணுறாங்களா இல்லை ஒரு அஃபெக்ஷனில் லவ் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்கங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். காதல் அப்படின்னா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், லவ்னு நினச்சிட்டு இருக்கோம், லவ்னா அன்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ அன்புக்கே நிறைய விளக்கம் இருக்கு இல்லையா. அப்போ இங்கே பாருங்களேன், அன்பு அப்படின்னு அடிப்படையில் அவன் நான் அந்த பெண்ணை விரும்புகிறேங்கிறான், அந்த பெண் வந்து அவனை விரும்புகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய அன்பு எந்த அடிப்படையில் உண்மையிலேயே இருக்குது அப்படிங்கிறத அவங்கவங்க பழகிறத வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் வந்து ஒரு நிபந்தனையோடு பழகுவாங்க. அந்த பெண் என்ன பண்ணுவான்னா கண்டிஷன் போட்டுருவான், நான் இந்த டைம் உன்னை பார்க்கணும்னு நினைப்பேன், நீ அந்த டைம் வந்துடணும், அப்போ தான் நீ என்னை பார்க்க முடியும், நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் வரக்கூடாது, நீ வரும்போது சும்மா வரக்கூடாது, என்னை பார்க்க வந்தால் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், அப்படி இப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு போட்டு அவனை கவர் பண்ணுவான். அப்போ இது மாதிரி ஒருத்தனோட பழகிறது நட்பு காதல் அன்பு அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டா அது என்ன உண்மையான அன்பா, அது அன்பே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி உலகத்தில் வெளிப்படுத்துகின்ற அன்பு வந்து நிபந்தனையோடு இருக்கு இல்லையா, அப்படி நிபந்தனையோடு இருப்பது வந்து அன்புங்கிற வார்த்தையோடு கொண்டு போய் அடக்கவே கூடாது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. ஏன்னா இங்க ஒரு வார்த்தை தான், பரம பிரேமா, பிரேம அன்பு. கடவுளே வந்து பிரேம ரூபா, பரம பிரேம ரூபா. பரம பிரேமம்னா என்ன? எந்த ஒரு செயலும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதுதான் பரம பிரேமா. அது ஏன் பரமா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா, அது எல்லா அன்புகளையும் விட மேலான அன்பு. தாய் அன்பு, நண்பன் அன்பு, காதல் அப்படிங்கிற விஷயத்தோட கம்பேர் பண்ற அன்பானா இல்லை, அதெல்லாம் ஒரு அணுவளவு அன்பு. ஆனால் பரம பிரேமை என்பது எல்லையில்லாத அன்பு. இங்க அன்பினுடைய அடித்தளத்தை இங்க புரிய வைக்கிறார் இந்த ரெண்டாவது சூத்திரத்துல. அன்பு பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பரம பிரேமை அப்படிங்கிறது அகண்டமானது, எல்லையில்லாதது. ஆனா நாம வச்சிருக்கிற மற்ற அன்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு காதலன் காதலி மேல வச்சிருக்கிற அன்பு, ஒரு நண்பன் வந்து ஒரு இன்னொரு நண்பனோட வச்சிருக்கிற அன்பு, இன்னும் சில விஷயங்கள் எதிர்பார்ப்போடு வைக்கிற அன்பு, இதெல்லாம் எப்படின்னா ஒரு நிபந்தனையோடு இருக்கு, ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு. ஆனா இந்த பரம பிரேமை என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத எல்லையில்லாத அன்பு அப்படின்னு இந்த சூத்திரத்துல சொல்றார். அஸ்மின்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அஸ்மின் அப்படின்னா கடவுளின் அன்பு. அதாவது அது எங்க இருக்குதுன்னா, ஒரு சின்ன மாற்றம், அன்பு இருக்குது, அது எங்க இருக்குது, அந்த அன்பு யாருக்கு வருகிறது, அந்த அன்பை அனுபவிப்பவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல நீங்க கவனிச்சு எழுப்புனீங்கன்னா, அது யாருக்குள்ள தெரியுமா இருக்கு அந்த அன்பு? பரம பிரேமை அன்புங்கிறது நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது நம்மிடத்திலிருந்து வெளிப்பட மறுக்கிறது. ஏன் மறுக்கிறதுன்னா, அந்த உண்மையான அன்பு என்னன்னு தெரியாததுனால, நம்ம போலியான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவதனால அது வெளிப்பட மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க சொல்றாரு. அஸ்மின் அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. சா ஸ்வஸ்மின் து அப்படின்னா, அது நிச்சயமாக அவனில் உயர்ந்த அன்பு இயல்பாகவே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான சூத்திரம் தான் இந்த இரண்டாவது சூத்திரம். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நாம சாதாரணமா நினைக்கிறோம், நான் கடவுளை நேசிக்கிறேன், எனக்கு சிவன் மேல அன்பு அலாதி பிரியம், எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு அலாதி பிரியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு ஆரம்ப நிலை. ஏன்னா ஒரு உருவத்தை எதிர்பார்த்து அந்த உருவத்தின் மேல அன்பு வைக்கிறது, அப்ப வந்து கடவுள் இப்படிப்பட்டவர், இந்த உருவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கற்பனையில நம்ம அந்த கடவுள் மேல, அந்த உருவத்தின் மேல வைக்கின்ற ஒரு அன்புக்கு பேரு ஒரு நேசம், ஒரு ஆசை அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கலாம். அதே சமயம் அந்த அன்பே உச்சம் அடைஞ்சிட்டா, ஒரு எல்லை மீறிய அன்பே உச்சம் ஆயிட்டா, அது நானே அந்த அன்புங்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அதுக்கு யாருங்க உதாரணம் அப்படின்னு கேட்டா, கோதை சொல்லலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் எப்படின்னா, இப்ப நான் கடவுளை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ அன்பு செய்யல, அந்த கடவுளும் நானும் பிரிக்க முடியாதவர்கள் அப்படின்னு அன்பு செஞ்சான். அதனாலதான் இவ என்ன பண்ணுவான்னா, பெருமாளுக்கு கட்டக்கூடிய பூ மாலைய இவ போட்டு அழகு பார்த்துட்டு தான் போய் பெருமாளுக்கே போடுவா. ஏன்னா அதை ஃபர்ஸ்ட் இவ சரியா இருக்கான்னு போட்டு பார்த்துருவா, அது ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஏதாவது கரெக்டா பண்ணிருக்கோமா, அது எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பூ மாலையை கட்டி அதை கண்ணாடி முன்னாடி போய் நின்று தானே அந்த பூ மாலையை தன்னுடைய கழுத்துல மாட்டி அது எனக்கு பொருத்தமா இருக்கா, சரியா இருக்கா, லுக்கா இருக்கா அப்படின்னு பார்ப்பா. ஆமா, எல்லாம் அருமையா வந்திருக்கு அப்படின்ன உடனே சந்தோஷமா போய் பெருமாளுக்கு சாத்திரா. அப்ப பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு அன்பு. அதாவது அங்க அவரும் நானும் வேற வேற கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு நேசம், அந்த அளவுக்கு ஒரு அன்பு, அது உயர்ந்த அன்பு, அதுதான் பரம பிரேமைன்னு பேரு. அங்க வந்து அந்த நாராயணனை வந்து அவ எப்படி பாக்குறா, ஒரு கல்ச்சலையா பார்க்கல, அல்லது தனக்கு வேறான ஒரு கடவுளா பார்க்கல, அவரும் நானும் ஒன்று அப்படிங்கிற அந்த உயர் பரிமாண பக்தி அவ அந்த இடத்துல செலுத்தலாம் பாத்தீங்களா. அதனாலதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு கோயில் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கே கோயில் இருக்குன்னா என்ன காரணம், அதாவது கடவுளாகவே மாறிவிடுகிறாம இல்லையா, நானே கடவுள் என்று சொல்வதை விட நாம் கடவுளாகவே மாறுவதுதான் நீங்க விசேஷம், அதுதான் இங்க பக்தின்னு சொல்லுது சாஸ்திரம். பக்தின்னா ஏதோ தனக்கு வேறாக கடவுள் இருக்கார், நான் அவருக்கு அடிமை வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத பக்தி சொல்லல. நான் கடவுள் காலடியிலேயே கிடக்குறேன், அவர் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டே கிடக்குறேன், எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா அது ஒரு எதிர்பார்ப்புள்ள அன்பா மாறிடுமே, அது எப்படி பரம பிரேமையா மாறும்? அப்போ நம்ம ஏதாவது ஒன்று கேட்டால் இவர் கொடுத்துருவாரு. இன்னைக்கு போய் நான் இந்த பொருள் வேணும்னு அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தால் நாளைக்கு அது கொடுத்துருவாரு, நாளைக்கு போய் இந்த பொருள் வேணும்னு வேண்டிட்டு வந்தால் அவர் எனக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு ஒவ்வொன்றும் கடவுள்கிட்ட போய் கொடுத்து வச்ச மாதிரி தினசரி ஒவ்வொன்றும் கேட்டுக்கிட்டு அதுக்கு லஞ்சம் வேற கொடுக்கறது. நீ இதை எனக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி கொடு நான் உனக்கு இவ்வளோ ஷேர் கொடுக்குறேன். திருப்பதியில் பேச்சுக்கிட்டு கொண்டு போய் போட்டு வராங்க இல்லையா, திருப்பதியெல்லாம் எப்படி ஷேர் கொடுக்குறாங்கன்னா எனக்கு 1 கோடி ரூபா பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா உன்னுடைய உண்டியில் 1 லட்ச ரூபா போட்டுடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறது. அப்போ 1 கோடி ரூபா பிஸ்னஸ் நடந்த உடனே அந்த பெரிய முதலாளிங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 லட்ச ரூபா கொண்டு வந்து உண்டியில் போட்டுருவாங்க. அப்போ இது மாதிரி வேண்டுதல்கள், அப்போ இது எப்படி அன்பாக மாறும், இதெல்லாம் வியாபாரமாக தானே மாறும். அன்பு வேற வியாபாரம் வேற இல்லையா. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கடவுள் பக்தி அன்பு அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மைண்டாக மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இது மாதிரி இல்லை பக்திங்கிறது, பக்திங்கிறது இப்படி கிடையாது. உண்மையான அன்பு பரம பிரேமை அப்படிங்கிறத இங்கே நம்ம நல்லா உள்வாங்கிக்கணுங்கிறதுல இந்த 2வது சூத்திரம் அந்த பரம பிரேமையினுடைய ஆழமான உண்மையை புரிய வைக்குது. அப்போ நாம் இங்கே என்ன நம்முடைய அத்வைத உண்மைக்கும் பக்திக்கும் வித்தியாசங்கிறத நம்ம கொஞ்சம் லைட்டாக இங்கே விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, இப்போ துவைதத்தில் நான் வேறு கடவுள் வேறுங்கிற வேறுபாடு இருக்கு. இப்போ நம்ம அத்வைத பாடத்துக்குள்ள வந்து கடவுள் யார் நான் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு விசாரணை பண்ணி பார்த்தா அங்கே அதுக்கான ஒரே தளம் என்னன்னா அன்பு தான், பக்தி தான். அந்த பக்தியின் அடிப்படையில் அத்வைதம் என்ன சொல்லுது, நானும் நீயும் வேறு வேறு கிடையாது அப்படிங்கிற ஒரே தன்மைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுது. அப்போ நீ வேறு கடவுள் வேறு நினைக்காத, நான் வேறு நீ வேறு கிடையாது, நானும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு சொன்ன மறு வினாடி இங்கே நானும் கடவுளும் ஒன்றே அகம் பிரம்மாஸ்மின்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஆனால் அது எந்த அடிப்படையில் சொல்லுது, அன்பின் அடிப்படையில் சொல்லுது, உணர்வின் அடிப்படையில் சொல்லுது, உருவத்தின் அடிப்படையில் சொல்லலை. அப்போ அந்த நிலையை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டா இப்போ நாம் இந்த நிலையில் வந்து எப்படி நம்ம கடவுளை நேசிக்கணும், கடவுள் இடத்துல எப்படி அன்பு செலுத்தணும், அன்புங்கிறது என்ன அப்படிங்கிற அருமையான விஷயங்கள் நமக்கு இதில் புரிய வந்துடும். அப்போ நம்ம அந்த உண்மையான அன்பு அவர் இடத்துல நம்ம காட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஆனந்தமாக மாறும். அந்த ஆனந்தம் தான் கடவுளாகவே இருக்குது, வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சச்சித்த ஆனந்தம் இல்லையா, கடவுளுங்கிறதுக்கு நம்ம என்ன பொருள் சொல்லியிருக்கோம், சத்து சித்து ஆனந்தம். அப்போ அந்த ஆனந்தம் தான் அங்கு அன்பு, அன்பு தான் ஆனந்தம், அதுவே பிரம்மம் என்று இங்க புரிய வைக்குது. அப்ப இந்த சூத்திரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நான் கடவுளை நேசிக்க வேண்டும் என்று அப்பவும் இருமையில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா பரம பிரேமை என்பது இருமைகள் இல்லா ஒருமைத்தன்மை என்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப வந்து அன்பு செலுத்த சொல்லிட்டாங்க, அப்ப எனக்கு வேற ஒரு கடவுள் மேல நான் அன்பு செலுத்துறேன், அவரு வேறு நான் வேறு அப்படின்னு பிரிச்சு பார்க்காம அவருக்கு ஒண்ணுன்னா எனக்கு ஒன்னு ஆயிடும், அவருக்கு ஒண்ணுன்னா எனக்கு பிடிக்கும். இப்படி அன்பு செலுத்துற ஒரு உண்மையான அன்பு எப்படி இருக்கும்னா அது ஆண்டால தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா நான் பக்தியில உங்களுக்கு அன்பு பத்தி சுட்டி காட்டுறதுக்கான ஒரு சரியான கேரக்டர் வேணும் இல்லையா, அதுக்கு நீங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் எப்படின்னா, இப்ப பெருமாளுக்கு அந்த மாலையை போட்டா அது ஒரு சமயம் அவருக்கு கோணல் மாணலா இருந்துடக்கூடாது, அல்லது அவருக்கு எடுப்பா இல்லாம போயிடக்கூடாது, அதுல ஏதாவது குறை இருந்துடக்கூடாது. ஏன்னா அதை நானே போட்டு பார்த்தா கரெக்டா அவருக்கு சூட் ஆகும். அப்போ எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறது. அப்போ எனக்கு வேற அவரை பார்க்கல, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா அது அவருக்கும் ஒரு பிரச்சனையா மாறிடக்கூடாது, எனக்கு ஒரு சுகம்னா அது அவருக்கும் சுகமா இருக்கணும், அப்படி கம்பேரிசன் கொடுக்கணும்ல. அப்படிதானே ஒரு கணவன் மனைவி அன்பு, ஒரு தாய்சை அன்பு இருக்க முடியும். அந்த மாதிரி பக்தி, அது மாதிரி ஒரு இறைவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு அன்பு, அதுக்கு பேரு பரம பிரேமை என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப அந்த நிலையில இங்க அன்பு இருக்க வேண்டும். அப்ப பக்தி என்றால் பரம பிரேமை, அது உள்ளார்ந்த அனுபவம், அதுவே ஆனந்தம், அந்த ஆனந்தமே ஆத்மா அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். அவ ஒரே வரியில இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, பரம பிரேமை என்றால் நானே ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்ட்டு அருமையா புரிய வச்சுட்டார். இந்த 2வது சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அத்வைதத்தில் சொல்லுவோம் பாருங்க, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நம்மளால ஏத்துக்க முடியல. அது எப்படிங்க நான் கடவுள், முடியாது இல்லையா. இங்க ஏத்துக்கணும், இங்க எப்படின்னா நானே ஆனந்த ஸ்வரூபம். ஏன்னா அந்த பரம பக்தி, அந்த பரம பிரேமை என்னிடத்திலேயே இருக்கிறது அப்படின்னு இந்த அருமையான ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப இங்க பக்தியினுடைய தரம் என்ன அப்படிங்கிறது அடுத்தது சொல்ல போறார் நாரதருடைய பக்தி சூத்திரத்துல. இப்போ 3வது ஸ்லோகம் அது என்ன சொல்றாருன்னா, அமிர்தஸ்வரூபாச்ச. சும்மா ஒவ்வொரு லைன் தான் கொடுப்பாரு. அமிர்தஸ்வரூபாச்ச, அமிர்தன்னா மரணமற்ற நித்தியமான அமரத்துவம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம். அமிர்தம் அப்படின்னா அது நம்ம எப்படி தேவர்கள் எல்லாம் அமிர்தம் அறிந்தினார்கள், அவர்கள் இறக்கவே மாட்டார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்ப அமிர்தம் என்றால் பிறவா பெருநிலை, இரவா நிலை, மரணம் இல்லாத நிலை. அப்ப அந்த நிலை சொல்றார் பாருங்க, அமிர்த ஸ்வரூபாச்ச. இதுதான் சூத்திரமே, ஒரே லைன், அமிர்த ஸ்வரூபாச்ச. அப்படின்னா என்னன்னா, அமிர்தம் என்றால் மரணம் இல்லாதது, ஸ்வரூபம்னா அதுவே இயல்பு, மேலும் அதுதான் அப்படித்தான் மரணம் இல்லாத இயல்பு தான் அதனுடைய உண்மை நிலை என்பது இந்த ஒரே மந்திரத்துல, இந்த ஒரே சூத்திரத்தை சொல்றாரு. அப்ப இங்க வந்து அந்த பொருளை வந்து நீங்க பக்தியில பாக்குற நிலை வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு உருவகத்துல கொண்டு போகாம உணர்வின் அடிப்படையில கவனிச்சுட்டே வாங்க. இந்த பாடத்தை நீங்க கவனிக்கணும்னா எப்படி கவனிக்கணும்னா, அமிர்த ஸ்வரூபாச்ச அப்படின்னா அது அமிர்தமே, மரணம் இல்லாததா இருக்கு, அது நித்தியமா இருக்கு, அமரத்துவமா இருக்கு. ஆனா அதனுடைய இயல்பு என்ன, எப்பொழுதும் மரணமற்ற நித்தியமான அமரத்துவம் பொருந்தியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க சொல்றாரு. அப்போ இங்க பக்தி என்றால் அமிர்த ஸ்வரூபம், மரணமற்றது, அது நித்தியமான இயல்பு, அது எப்பொழுதும் இருக்கின்ற உண்மை இயல்பு. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், பரம அன்பு, பக்தினா பரம அன்பு. இங்க அந்த அன்பு எப்படி இருக்குதுங்கிறாரு, அமிர்தமானது, நித்தியமானது, நிரந்தரமானது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை ரெண்டாவது சூத்திரத்துல புரிய வச்சிட்டாரு. அப்ப நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், பொதுவா நம்ம மரணம் இல்லாத நிலை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், இந்த உடம்புல அப்படி சாகாம இருப்போமா அப்படி நினைச்சுக்கிட்டோமானா, அப்படி நினைச்சுக்க கூடாது. ஏன்னா அந்த உணர்வுக்கு என்றைக்கு மரணம் கிடையாது, உடலுக்கு தான் மரணம். அப்ப இங்க அந்த உணர்வு தானே இறைவனா இருக்கு, அந்த அன்புக்கு ஏதாவது மரணம் இருக்கா? அன்புக்கு வந்து நம்ம டைம் தான் வச்சிருப்பங்க, இந்த டியூரேஷன் தான் அன்பு செலுத்துவேன், அதுக்கப்புறம் அன்பு நான் செலுத்த மாட்டேன், இப்ப இவர் இடத்துல நான் அன்பு வச்சிருக்கேன், இத்தனை வருஷம் அன்பு வச்சுட்டு அப்புறம் நான் அன்பு விட்டுட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஏதாவது டைம் வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது. ஏன்னா அன்புங்கிறதுக்கு ஒரு அடைக்கும் தாள், அதாவது அடைக்கணும்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன், ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ண முடியாது. அளவில்லாம பொழியறதான அன்பு. அப்ப அது காலத்தால் பொருந்தக்கூடியதான்னா இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு லிமிடேஷன், காலம் இருக்கு, இவ்வளவு டைம் தான் அதுக்கு அன்பு செலுத்துவேன், அப்புறம் அந்த அன்புக்கு வந்து இவ்வளவுதான் அளவு செலுத்துவேன், ஒரு 10 கிலோ அன்பு அவர்கிட்ட நான் கொடுப்பேன், அல்லது ஒரு 10 மீட்டர் அன்பு அவர்கிட்ட கொடுப்பேன், அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்க அருமையான ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அது மரணமற்றது, கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டது, அது டைம் ஸ்பேஸ்லயே வராது. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்குங்க, இறைவன் எப்படி இருக்கிறான்னு புரிஞ்சுக்குங்க. இறைவனுடைய நிலை என்னன்னா, நோ டைம் நோ ஸ்பேஸ், அங்கு காலமும் இல்லை தேசமும் இல்லை. அப்ப அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள், அப்ப அந்த அன்புக்கு ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? அதுக்கு ஏதாவது இவ்வளவு டைம் தான் செலுத்துவேன், இவ்வளவு அளவு தான் செலுத்துவேன் ஏதாவது சொல்ல முடியுமா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயம், அன்பே சிவம் என்று சொல்லுற ஒரு விஷயத்த இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அன்புனா வேற இல்ல, பிரம்மத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைப்போம். ஏன்னா அன்புனா அப்பவும் நீங்க எங்கேயோ ஒரு கற்பனைக்கு போயிடக்கூடாது, அன்புனா பிரம்மம், அன்புனா சிவம், அந்த அன்பு தான் எல்லாமா இருக்கு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் அன்பு செலுத்துறோம்னா அந்த சிவமே அன்பா இருக்கு, ஒன்றா இருக்கு, எல்லாம் அதுவா இருக்குங்கிறது தான். அது நம்ம செலுத்தக்கூடிய அன்புல அங்க இருமைகள் கிடையாது, இரண்டும் ஒன்றுங்கிற ஒரு உயர்ந்த விஷயம். அதுக்கு மரணம் இருக்கா? அன்புக்கு மரணமும் கிடையாது. அதைத்தான் இங்க சொல்றாரு. இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, அமிர்த ஸ்வரூபாச்ச, அமிர்தம்னா மரணமற்றது, நித்தியமானது, அமரத்துவம் பொருந்தியது, அதனுடைய இயல்பே அதுதான் அப்படின்னு புரிய வச்சுட்டாரு பாருங்களேன். ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அன்பெல்லாம் அப்படியா இருக்கு, நிறைய பேர் அன்பு செலுத்துறேன் பக்தி செலுத்துறேன்னு கோயிலுக்கு போறவங்க, இப்ப ஒரு பர்டிகுலர் கோயில் திருப்பதி போறாங்க, அங்க போய் பக்தி செய்யறேன்ட்டு திருப்பதி போயிட்டு அங்க பக்தி செலுத்திட்டு வந்துட்டு மறுநாள் என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீரங்கம் போறாங்க. ஏன்பா திருப்பதியிலேயே போய் அன்பு செலுத்திட்டு வந்து இல்லை, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் எதுக்கு போறேன், அங்க கொஞ்சம் கம்மியா தான் செலுத்தினேன், இங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை கொடுத்து ஸ்ரீரங்கத்துல செலுத்திட்டு வரேன் அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கு கொஞ்சம் போறது. அப்ப இங்க பாருங்களேன், பக்தின்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி செய்ய முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அது அன்பு பக்தின்னா என்னன்னு தெரியாதவங்க செய்யற விளையாட்டு அதெல்லாம். அப்ப அதுதான் இன்றைக்கு நிறைய பேர் பக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நாரதர் வந்து அது பக்தி கிடையாது, பக்தின்னா பிரம்மம் தான் பேரு, பக்தின்னா அன்பு தான் பேரு, அன்புன்னா சிவம் தான் பேரு, அப்ப என்னங்க இதுக்கு மேல என்னங்க, ஒரே விஷயம்தான். அதனால இங்க நாரதர் வந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற அன்பை பற்றி பேசுகிறார் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம வச்சுட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச விஷயங்கள் எல்லாம் அன்புன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், இதுதான் பக்தி. இப்ப திருச்செந்தூர்ல போய் இப்படி வழிபாடு பண்ணா பக்தி, திருத்தணியில போய் அப்படி வழிபாடு பண்ணா பக்தி அப்படின்னு நாம வந்து ஒவ்வொரு சீசனுக்கு பக்தி பண்ற மாதிரி இல்ல. பக்தி அதாவது தைப்பூசம் வந்தா முருகனுக்கு இந்த விஷயம், அப்புறம் தை அமாவாசை வந்தா அப்படி ஒரு விசேஷம், இப்படியா நம்ம அன்பு பக்தி செலுத்த முடியும்? இது உண்மையான பக்தியானா இது பக்தி கிடையாது. ஆனா அவங்க அதை பக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பக்தின்னா என்னன்னு தெரியாததுனால, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பக்தின்னா இப்படி செஞ்சா பக்தி அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சிருக்கு இல்லையா, இதுதான் தவறான புரிதல். ஏன்னா சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க யாரை பார்த்து பழகும், அம்மா அப்பாவை பார்த்து தானே பழகும். அம்மா அப்பா வந்து தைப்பூச தண்ணிக்கு முருகனை பார்க்க போறதும் தை கிருத்திகை அன்னைக்கு முருகனை பார்க்க போறதும் இதுதான் பக்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கணும், அப்புறம் இந்த நாள்ல இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி வைக்கிறத குழந்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுவும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணும், அப்புறம் அந்த குழந்தையோட குழந்தை அது அப்படியே ஃபாலோ பண்ணும். இப்படியே வந்து பரம்பரை பரம்பரையா பக்தி இப்படி செலுத்துற பக்தி தான் நமக்கு இன்னைக்கு வளர்த்தி வச்சிருக்காங்க. ஆனா ஏன் வந்து உண்மையான பக்தி சொல்லல? யாருமே குருமார்களை ரிஷிகளை ஃபாலோ பண்ண தயாரா இல்லை. நம்மளுடைய சனாதன தர்ம ரிஷிகளை இன்றைய சமுதாயம் வந்து ஃபாலோ பண்ண தயாரா இல்லை. காரணம் என்னன்னா, எவனோ ஒருத்த ஒரு குமுதம் பக்தியில எழுதிட்டான்னா அதான் பக்தின்னு நினைச்சுக்கிறாங்க. குமுதம் பக்தியில அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த ஸ்தலம் போய் அங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்வம் வந்துடும், பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லிடுவான். அது ஒரு ஜோதிடர் எழுதி வச்சிருப்பாரு. உடனே அந்த குமுதம் பக்தி புத்தகத்தை படிச்ச உடனே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், உடனே நமக்கு செல்வம் கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு உடனே கிளம்பி அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க. அப்ப இது மாதிரி பக்திகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. காரணம் என்ன? குமுதம் பக்தி விற்கணும், புத்தகம் டர்ன் ஓவர் ஆகணும், அவனுக்கு பல காப்பி சேல்ஸ் ஆகணும், அதுக்கு என்ன மாதிரி புருடா விட்டா மக்கள் வாங்குவாங்க, அதுக்கு எந்த மாதிரி மனநிலை உள்ள மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இப்ப இன்றைய மனிதர்கள் பூரா கமர்சியல் ஆயிட்டாங்க இல்லையா, எல்லாம் பணம் பண்றதுக்கு என்ன வேணா செய்வாங்க. அப்ப கோயிலுக்குள்ள போனா நீ இந்த சிறப்பு தரிசனத்துக்கு இவ்வளவு டிக்கெட் கட்டு, இந்த இதுக்கு இவ்வளவு டிக்கெட் கட்டுன்னு ஒவ்வொன்றுக்கு சார்ஜ் பண்றாங்க. அப்ப இதுவா பக்தின்னு கேட்டா இதெல்லாம் பக்தியே கிடையாது, ஆனா நம்ம பக்தின்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இங்க வேறுபாடுகள் என்னன்னா, உலக அன்புக்கும் பரம பிரேமைங்கிற உயரிய அன்புக்கும் வித்தியாசம் என்னன்னா, உலகத்துல நம்ம சராசரியா காட்டுகின்ற அன்பு இருக்கு இல்லையா, அதாவது பக்திங்கிற பேர்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த சொல்றேன். இப்ப பௌர்ணமி ஆனா நான் கிரிவலம் போறேன், சனிக்கிழமையான பெருமாள் கோயிலுக்கு போவேன், திங்கக்கிழமையான சிவன் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி போய் கடவுளை பார்த்துட்டு வர்றதுக்கு பேர் வந்து உலக அன்புன்னு பேரு. உலக மக்களால் உருவாக்கப்பட்ட பக்தி, அந்த பக்தி என்னன்னா வந்து போகும், வந்து போகும். ஆனா இங்க நாரதர் சொல்ற அன்பு வந்து எப்போதும் இருக்கின்ற பக்தி, எப்போதும் இருக்கின்ற இருப்பு, அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, அதை பக்தி அன்புங்கிற அடிப்படையில புரிய வைக்கிறாரு. அப்போ இங்க பரம பிரேமை என்பது எப்போதும் இருக்கிறது, ஆனா உலகத்தாரால் கையாளக்கூடியன்ற பக்தி என்பது வந்து போகின்றது. மேலும் உலகத்தாரால் கையாளக்கூடிய பக்தி என்பது பொருளாதாரத்தை சார்ந்தது. இந்த கோயிலுக்கு போனா எவ்வளவு பணம் வரும், அந்த கோயிலுக்கு போனா எவ்வளவு பணம் வரும், என்ன பரிகாரம் செஞ்சா பணம் வரும், எந்த தேவதை வழிபட்டா செல்வம் வரும், இப்படிதான் மைண்ட் இன்றைக்கு பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு வழிபாடு, ஒரு பக்தி. ஆனா பரம பிரேமை என்பது எதையும் எதிர்பார்க்காதது, எதையும் சாராதது. அப்ப உலக அன்பு, வெளிப்புற பக்தி, பொருளாதாரம் சார்ந்த பக்தி என்பது மனதில் இருக்கிறது, ஆனால் பரம பிரேமை என்பது சித்தத்தில் ஒளிர்கிறது, உள்ளத்தில் ஒளிர்கிறது. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்களேன், மைண்டினுடைய அப்டேஷன் தான் உள்ளம். நம்ம அத்வைத வேதாந்தத்துல எப்படி சொல்லி கொடுத்தோம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம், அந்த மைண்டினுடைய அப்டேஷன், இப்படிதான் மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடையணும். இப்ப நம்முடைய மனசு எந்த இடத்துல இருக்குன்னா, எண்ணங்களால் சூழப்பட்ட மனம் வந்து மனதளவுலயே நின்றுகிட்டு இருந்தா அது பக்தி இப்படிதான் பண்ணும், சீசன் பக்தி. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம், மற்ற நாள்ல கிரிவலம் போகாது, போனா பிரயோஜனம் இல்லை, யாரோ சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கோயில்ல வந்து பௌர்ணமி அன்னைக்கு போனாதான் பவர், மற்ற நாட்கள்ல நீங்க போனீங்கன்னா பவர் கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா. அப்புறம் கிருத்திகா அன்னைக்கு முருகனை தரிசனம் பண்ணாதான் சிறப்பு, சாதாரண நாட்கள்ல முருகனை தரிசனம் பண்ணா சிறப்பு கிடையாது. சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தா சிறப்பு, சாதாரண நாட்கள்ல விரதம் இருந்தா சிறப்பு இல்லை. அப்ப இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி இதுதான் பக்தி அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிற பக்தி இருக்கு இல்லையா, இது வந்து எந்த லெவல்ல இருக்கு தெரியுமா, மைண்ட் லெவல்ல இருக்கு. ஆனா நாரதர் சொல்ற அன்பு, பரம பிரேமை, பரம பக்தி என்பது உள்ளத்தில் இருக்கிறது, அது மனதில் கிடையாது. அப்ப உள்ளம்ங்கிற இடம் எங்க இருக்கு? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். எவ்வளவு அருமையா சொல்றாரு திருமந்திரம். அப்ப உள்ளம் பெருங்கோயில், அப்ப எப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம உயரணும்? உள்ளம்ங்கிற நிலைக்கு போகணும். அப்ப உள்ளம்னா என்ன? மனம் வந்து ஃபஸ்ட்டு எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கு, அதுல நித்திய அனித்திய வஸ்து விவேகம் புத்திசாலித்தனத்துல வெளிப்படணும். மனதின் அடுத்த பரிமாணம் புத்தியில வந்து எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்ட்டு விவேகத்தினால பகுத்து பிரித்து விசாரம் செய்து விழித்து கொண்டவனுக்கு தான் புத்தி வேலை செய்யும். அவன் மைண்ட்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வருவான், வந்து இறைவன் மட்டும்தான் நித்தியம் அப்படின்னு புரிச்சுக்குவான், மற்ற உலக பொருட்கள் எல்லாம் அனித்தியம் என்று தெளிவுக்கு வந்துடுவான். அப்ப அங்கேயே அவனுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருது இல்லையா? அது மனதின் அடுத்த பரிமாணம் புத்தி. அப்ப மனதின் அடுத்த பரிமாணம் புத்தியில அவன் டெவலப் ஆன பிறகு சித்தம்ங்கிறது என்ன? இது மாதிரி சேகரித்து வைத்து கொண்ட விஷய சுகங்களில எது சரி எது தவறு என்று பகுத்து பார்த்து அதை சரியானவற்றை மட்டும் உள் வைத்துக் கொள்வது, உள்ளத்தில் கொண்டு போறது, மற்றதெல்லாம் அப்பப்பயே ரிஜெக்ட் பண்றது, வேற எந்த விஷயத்தையும் உள்ள கொண்டு போக கூடாது. அப்ப சித்தம்னா எப்படி இருக்கணும்? சித்தம் தெளிந்து இருக்கணும், கண்ட குப்பைகள் உள்ள போகக்கூடாது. சித்தத்துக்குள்ள ஃபில்டர் பண்ணி வரணும். ஒரு வாட்டர் ஃபில்டர்ல வந்து வாக்கடை தண்ணியே விட்டாலும் அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கிளியரா கண்ணாடி மாதிரி தண்ணி வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கிளியர் வாட்டர் வெளியே வருது, அப்ப மற்ற கழிவுகள் எல்லாம் அந்த ஃபில்டர்ல நின்றுடுது இல்லையா? அது மாதிரி மைண்டு புத்தி என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணி சித்தத்துல சரியானதை மட்டும் சேகரிப்பு பண்ணும். அப்ப இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் டெக்னிக் தெரியல. ஏன் தெரியல? யாருமே குருமார்களை அணுகிறது கிடையாது. அவரவர்கள் அவங்கவுங்க போக்குல கடவுள் வழிபாடு பண்றது, அப்புறம் புத்தகத்தை பார்த்து குமுதம் ஜோதிடம், குமுதம் பக்தி, இந்த மாதிரி புக்ஸை பார்த்து பக்தி பண்றது, அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிறது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? மைண்ட் அப்டேட் ஆகாது, அஜ்ஞானத்துக்கு தான் போகும். அப்போ நிறைய பேருடைய மனசு வந்து கீழ்நிலை பரிமாணத்துக்கு போயிடுது. அப்ப கடவுள்னா ஏதோ கேட்கறதா கொடுக்கறது தான் கடவுள், நான் இந்த லெவல்ல கடவுள் வச்சிருக்கிறேன், நான் கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு கடவுளை ஒரு வியாபாரியா மாத்தி வச்சுக்கிறது. அப்புறம் கடவுள்கிட்ட போய் நான் உனக்கு காது குத்திக்கிறேன், அளவு குத்திக்கிறேன், பூ மிதிக்கிறேன், இதெல்லாம் கடவுள் கேட்டார, நீ காது குத்துனா என்ன, மொட்டை அடிச்சா எனக்கு என்ன, நீ மொட்டை அடிக்கிறதுனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க மொட்டை அடிக்கிறதுனால முடியினால வருமானம் கிடைக்கும் தேவஸ்தானத்துக்கு. முடி வந்து 50 கிராம் முடிக்கு வந்து 150 ரூபா கொடுக்குறோம். இங்கேயே ஸ்பீக்கர்ல கத்திக்கிட்டு போறோம். எவரி சண்டே வந்து இங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தன் ஆட்டோவில் வருவான், முடி வாங்கப்படும்பா. என்னையா முடி வாங்குறேங்கிறான் அப்படின்னு நான் ஆச்சரியமா நீ பார்த்தேன். ஆமா, யாரெல்லாம் முடி வச்சிருக்கீங்களோ 50 கிராம் முடிக்கு 150 ரூபாய் தருகிறேன், 50 கிராம் முடிக்கு 150 ரூபாய் தருகிறேங்கிறான். உடனே நாசவன் கடை இந்த பார்பர் சாப்பிட்டாரெல்லாம் கூப்பிட்டு வெயிட் போட்டு முடியை கொடுத்து காசு வாங்கிக்கிறான். இப்போ அந்த முடியெல்லாம் எங்க போகுது? பேக்கிங் ப்ராடக்ட் அதெல்லாம், அதாவது இந்த பீஸா பர்கர்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த பீஸா பர்கர்ல அந்த முடியை மிக்ஸ் பண்றாங்க. அது டைரக்டா மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அதை பவுடர் பண்ணி அதை ஒரு கோட்டிங்கா கொண்டு வராங்க. அது ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கோ ஏதோ ஒன்று சேஞ்சஸ்க்கோ கொண்டு வரதுக்காக அந்த முடி வந்து இன்னைக்கு கமர்ஷியல் ஆயிடுச்சு. அதனால நல்ல ரேட்டு போகுது. முடியே வந்து 50 கிராம் 150 ரூபான்னா நீங்கள் திருப்பதியிலையும் பழனியில் அடிக்கிற மட்டும் கொடுக்குற முடி எவ்வளோ காசுக்கு போகும்னு பாருங்க, எவ்வளோ வருமானம் வரும் அறநிலையத்துறைக்கு. அப்போ இப்படி தான் பிஸ்னஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் நீங்கள் மொட்டை அடிக்கிறதுனால முருகனுக்கு ஏதாவது சிறப்பா, நீங்கள் மொட்டை அடிக்கிறதுனால பெருமாளுக்கு ஏதாவது சிறப்பானா? ஒரு சிறப்பும் கிடையாது. நீங்கள் ஏன் மொட்டை அடிக்கிறது தலையே கொடுத்துட வேண்டியதானே? பெருமாள் வந்து முடியை தான் கேட்டாரா? அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாமளா மூடத்தனமான விஷயங்களை உருவாக்கி வச்சு பக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது எங்க இருக்கு? மைண்ட் லெவல்ல இருக்கு. ஆனா சித்தத்துக்கு போயிட்டா அங்க உள்ளமே கோயில், அப்புறம் அங்க என்ன இருக்கு அடையறதுக்கு? வெளியே எங்க கோயில் இருக்கு? எனக்குள்ள இருக்கு இறைவனே, எனக்குள்ள இருக்கிறான். அது நமக்குள்ள இருந்து பிரகாசிக்கிறது தான் இங்க அன்பா வெளிப்படுது, ஆனந்தமா வெளிப்படுது, அறிவா வெளிப்படுது. எப்படி இருக்கு பாருங்க, அது எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? அன்பு ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம், அதுவே இயல்பு. அதனுடைய இயல்பு அப்படித்தான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இந்த ஸ்லோகம் அதைத்தான் சொல்ல வருது. இப்ப இந்த ஸ்தோத்திரம் என்ன சொல்லுது? அமிர்த ஸ்வரூபாச்ச, மரணம் இல்லாதது, என்றென்றும் நிரந்தரமானது, எப்போதும் இருக்கின்ற இருப்பு. இப்ப புரியும் நினைக்கிற அத்வைதத்தோட பொருத்தி பார்க்கலாம். அப்ப இங்க என்ன மிகப்பெரிய மாற்றம் நடக்குது? என்ன மாற்றம் அப்படின்னா, நான் கடவுளை நேசிக்கிறேன் அப்படிங்கிற இருமைகளை கடந்து இருப்பது அந்த அன்பு மாத்திரமே, அந்த பிரேமை மாத்திரமே என்ற தெளிவு நம்மிடத்திலே உண்டாகி அந்த அன்பின் வடிவமாகவே அது எல்லா பக்கமும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்ப இந்த இடத்துல வந்து பக்திக்கும் அத்வைதத்துக்கும் என்ன வித்தியாசம்? பக்தியில உண்மையான பராபக்தி செஞ்சீங்கன்னா அது பரம அன்புன்னு பேரு. அத்வைதத்துல அதுக்கே கொஞ்சம் நேம் சேஞ்ச் பண்ணி ஆனந்தம்னு பேரு. பக்தியில அதுக்கு அமிர்தம்னு பேரு, மரணமற்றதுன்னு பேரு. அத்வைதத்துல அதுக்கு பேரு சச்சிதானந்தம்னு பேரு. ஏன் சச்சிதானந்தம்? இங்க வெறும் அமிர்தமா இருக்கிற மரணமற்ற அது எப்படி இருக்குன்னா, அறிவாய் என்றென்றும் இருப்பாய், ஆனந்தமயமாய் இருக்கிறது அப்படின்னு அதுக்கு அமிர்தத்துக்கு அத்வைதத்துல சச்சிதானந்தம்னு பேரு. பக்தியில எப்பொழுதும் அது நித்தியம், ஆனா அத்வைதத்துல அதுக்கு பேரு ஆத்மா. அப்ப இந்த மாதிரி பக்திங்கிறதுல இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இருப்பை காட்டி கொடுக்கின்ற பக்தி உண்மையான பக்தி அப்படிங்கிறதுல இங்க புரிய வைக்கிறார். அது எப்பொழுதும் இருக்கின்ற நிரந்தரமான இருப்பு, அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த இடத்துல ஒரே வரியில நம்ம இந்த அவருடைய சூத்திரத்துக்கு நம்ம பதில் சொல்லணும்னா, நித்திய ஆத்ம அனுபூதி அப்படின்னு பேர். அதுக்கு பரம பக்தி பண்ணோம்னா அதுக்கு நித்திய ஆத்ம அனுபூதி, எப்பொழுதும் நான் அதுவாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வுல சதா நம்ம இருக்கக்கூடியதுதான் இங்க இருப்பு, நம்முடைய சுயம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் புரிய வைக்குதுங்க. அடுத்தது நாரத பக்தி சூத்திரத்தினுடைய நான்காவது சூத்திரம் என்ன சொல்றாருன்னா, எல் லப்துவா புமான் சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி. எல் லப்துவா புமான் சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி. எத் அப்படின்னா அந்த பக்தியை, அந்த அன்பை லப்துவா அடைந்த பிறகு புமான் மனிதன் பூரணன் ஆகிறான், நிறைவு பெறுகிறான், நித்தியனாகிறான், திருப்தி பெற்றவன் ஆகிறான் அப்படின்னு இந்த நான்காவது சூத்திரத்துல சொல்றாரு. அதாவது உண்மையான பரம பக்தியை யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ அந்த பரம நிலையை, பரம அன்பை, அந்த பரம பிரேமையை அடைந்த பிறகு லப்துவா அப்படிப்பட்ட மனிதன் புமான் சித்தோ பவதி. சித்தம்னா இங்க வந்து பூரணத்துவம். ஏன்னா சித்தர்கள் சித்தம் அப்படின்னு நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் என்னன்னா அங்க பியூரிஃபிகேஷன் ஆகி அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு, அது ஒரு பூரண நிலை. அப்படிப்பட்ட சித்தோ பவதி அமிர்தோ பவதி, எப்பொழுதும் இருக்கின்ற நித்தியமானது, அதுக்கு மரணமே கிடையாது, அது பூரணமானது. திருப்தோ பவதி, திருப்தி எப்பொழுதும் நிறைவு. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், யார் ஒருவன் யத் அந்த பரம பிரேமையை எல் லப்துவா அடைந்து விடுகிறானோ அவன் பூரணமானவன், நித்தியமானவன், திருப்தியானவன் அப்படின்னு இந்த மந்திரம், இந்த சூத்திரம் அருமையா பொருள் சொல்லுதுங்க. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பக்தின்னா பராபக்தியை அடைந்தால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத உண்மையான தூய அன்பை அடைந்தால் அந்த மனிதன் சித்தனாகிறான், அவன் தான் சித்தன். ஏன்னா சித்தர்கள்னு சொல்ற இல்லையா, அப்படிப்பட்டவன் தான் சித்தனாகிறான், அப்படிப்பட்டவன் தான் நித்தியனாகிறான், என்றென்றும் இருக்கிறான், அவன் சாவதே கிடையாது. ஏன், அவன் உடல்ல இல்ல, மனசுலயும் இல்ல, உணர்வுல இருக்கிறான், அவனுக்கு மரணமே கிடையாது. மேலும் அவனுக்கு என்ன தேவை இருக்கு, எதுவுமே தேவையில்லை. ஏன்னா பரம அன்புல எல்லாம் அவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தூய அன்பின் இடத்துல என்ன தேவை இருக்கு, ஆகவே பூரண திருப்தி அடைகிறான். அப்ப இந்த இடத்துல ஒரு முழுமையான அத்வைதம் புரியுது பாருங்க. இந்த நாலாவது சூத்திரத்திலேயே அத்வைதத்தை புரிய வச்சிடுறாரு. பரம அன்பு தான் நித்தியம், அதை உணர்ந்தால் என்ன ஆகுது, சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி, மூன்று விஷயங்கள் நடைமுறைக்கு வந்து விடுகிறது என்று புரிய வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஆசை இருக்காது. ஏன்னா நானே சித்தன், நானே அமிர்தன், நானே திருப்தன் அப்படின்ற மூன்று நிலைகளும் அனுபவத்துக்கு வந்துடும். அப்ப இங்க பூரணம், நித்தியம், ஆனந்தம், அப்ப அதுக்கு பேர் என்ன, சச்சிதானந்தம், சாட்சாத் அந்த பரமாத்மா தான் நான் அப்படிங்கிற அற்புதமான நிலை புரிய வரும். அந்த பக்தியில பூரண ஞானம் புரிய வரும். அப்ப இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சாந்தி திருப்தி அப்படிங்கிற நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸுக்குள்ள நம்ம போக முடியும். எப்போ, பரம பிரேமை இருந்தா மட்டும்தான். அந்த தூய பக்தி, தூய உணர்வு, தூய அன்பு இருந்தால் மட்டுமே நாம் நம்மிடத்திலே திருப்தியாக இருக்க முடியும், அமரத்துவம் மரணமற்ற நிலையில் இருக்க முடியும், பூரணமாக இருக்க முடியும், எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அதுக்கு பேரு பராபக்தி, அது பூரண ஆத்ம உணர்வு என்பதாக இந்த நான்காவது சூத்திரம் அருமையா புரிய வைக்குது. அடுத்தது ஐந்தாவது சூத்திரத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, எத் பிராபிய நா கிஞ்சித்து வாஞ்சதி நா சோச்சதி நா தேஸ்தி ந ரமதே நோத்சாகி பவதி. இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஐந்தாவது சூத்திரம், எத் பிராபிய அதை அடைந்த பின்பு நா கிஞ்சித்து வாஞ்சதி வேறு எதையும் விரும்ப வேண்டியதில்லை, நா சோச்சதி துக்கம் என்ற விஷயத்துக்கு இடமே இல்லை, நா துவேஷ்டி வெறுப்பு என்பது கிடையவே கிடையாது, நா ரமதே வெளிப்பொருட்களில் இன்பம் இல்லை, நா உற்சாகி பவதி அங்க உற்சாகத்துக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை எங்க சொல்றாரு இந்த நாரத சூத்திரத்துல, அஞ்சாவது சூத்திரத்துல சொல்றாரு. எதை அடைந்த பிறகு? பரம பிரேமையை அடைந்த பிறகு. அதாவது பக்திங்கிறத சொல்லிட்டு அந்த பக்தியை அடைவதனால் நமக்கு என்னென்ன நடக்குங்கிறது இங்க சொல்றாரு. எத் பிராபிய அந்த பக்தியை அடைந்த பிறகு, நான் கிஞ்சித் வாஞ்சதி எதையும் விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் சோச்சதி துக்கம் என்ற விஷயத்துக்கு இடமே இல்லை, நான் துவேஷ்டி வெறுப்பு என்பதே கிடையாது, நான் ரமத்தே நான் போட்டுக்கிறாரு முன்னாடி நான்னா இல்லை இல்லை இல்லை, நான் ரமத்தே வெளிப்பொருட்களில் இன்பம் இல்லை, நான் உற்சாகி பவதி அங்கு உற்சாகத்துக்கு ஏதாவது தள்ளுபடி இருக்கா, இவ்வளவுதான் கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் ஆடி தள்ளுபடி மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் உற்சாகம் தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கானா, இல்லை அது எல்லையற்ற ஆனந்தம் என்று புரிய வைக்கிறாரு. அப்ப இதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா, இந்த சூத்திரத்துக்கு பொருள், அந்த பரம பிரேமையை அடைந்த பிறகு அந்த மனிதன் வேறு எதையுமே விரும்ப மாட்டான், அவனிடத்தில் துக்கமே இருக்காது, அவன் யாரிடத்திலும் வெறுப்பு காட்ட மாட்டான், அவனுக்கு வெளிப்பொருட்களில் ஆசை இல்லை, அவனிடத்தில் தேவையற்ற விசய சுகங்களில் உற்சாகம் இருக்காது, தானே அந்த உற்சாகத்தோடு இருக்கிறான், தன்னுடைய சுயத்தில் இருக்கிறான், ஆனா வெளி விஷயத்தினால ஒரு உற்சாகம் கிடைக்குமானா, எப்படி கிடைக்கும், தற்காலிகமா வந்து போற உற்சாகம் உற்சாகமாகுமா ஆனந்தம் ஆனந்தமாகுமானா, இல்ல நானே ஆனந்தம் என்று தன்னுடைய சுயத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அத்வைத விஷயத்துல இந்த ஐந்தாவது ஸ்லோகம் சொல்ல வருது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கிஞ்சித் வாஞ்சதிங்கிறது ஆசை இல்லாமை, நா சோச்சதிங்கிறது துக்கம் இல்லாமை, நா துவேஷ்டி என்பது வெறுப்பு இல்லாமை, நா ரமத்தே வெளி இன்பத்தில் ஈடுபாடு இல்லாமை, நோ சாகி பவத்தி அதை சார்ந்த தேவையற்ற விசய சுகங்களில் ஆர்வம் இல்லாமை, அது எல்லாம் நம்மளை விட்டு போய் என்ன கிடைச்சிரும், இங்க பூரணம் எப்பொழுதும் நானே அதுவாக இருக்கிறேன் என்ற முழு திருப்தியை அடைந்து விடுவோம். அப்ப இதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறத இந்த ஐந்தாவது சூத்திரத்துல அழகா காட்டி கொடுக்கிறார். அப்ப இந்த ஐந்தாவது சூத்திரத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, இப்படிப்பட்ட பராபக்தியை நாம் செய்தால் அங்கு அகங்காரம் இல்லாத பூரண நிலை கிடைத்துவிடும். இதுதான் இந்த ஐந்தாவது சூத்திரம் சொல்லுகின்ற அற்புதமான விஷயம். அடுத்தது ஆறாவது சூத்திரம், யஜ்நாத்வா மத்வோ பவதி ஸ்தப்தோ பவதி ஆத்மா ராமோ பவதி. இங்கே மூணு விஷயங்கள் சொல்றாரு. யத் ஞாத்வா அதை அறிந்த பின்பு, மத்வோ பவதி மத்தனா மயக்கம், அத ஒரு பரவசம், அது எப்படிப்பட்ட பரவசம், அந்த இறைத்தன்மையில் இருக்கின்ற ஒரு பரவச நிலை, அதாவது அதுக்கு வார்த்தைகள்ல இல்ல, அந்த அந்த ஒரு நிலை, அந்த இறைநிலையை உணர்ந்த ஒரு ஆனந்த கழிப்புன்னு சொல்றோம் இல்லையா, ஆனந்த கழிப்பு ஆனந்த மயக்கம் அதுல இருப்பான். யாருக்கு? இந்த பரமபக்தி பராபக்தியை பிடிச்சிக்கிட்டவனுக்கு மத்துவ பவத்தினா பரவச நிலை உண்டாகிவிடும். ஸ்தப்த பவதி ஸ்தப்தோ பவத்தினா, ஸ்தப்தனா அசைவில்லாத நிசப்தமானங்கிற மீனிங்ல எடுத்துக்கணும், ஏன்னா அதுல எந்த ஒரு அசைவும் இல்லை, மனம் வந்து எந்த சஞ்சலமும் இல்லை, அப்படியே அமைதி ஆயிடுது. ஸ்தப்தோ பவதி ஆத்மாராமோ பவதி, ஆத்மாராமானா அந்த ஆத்மாவில் சதா நிலை கொண்டிருக்கிறான், தன்னுடைய சுயத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த இங்க நாரதர் பக்தி சூத்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆஸ் இட் இஸ் அப்படியே அத்வைதம் தான், பக்தின்னா அத்வைதம்னா வேற வேற கிடையாது, நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், பக்தின்னா வேற அத்வைதம்னா வேற, பக்தின்னா வேற ஞானம்னா வேறன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல, ஒரு அஜ்ஞானிக்கு தான் பக்தி வேற ஞானம் வேற, ஆனா ஞான பாதையில வர்றவனுக்கு பக்தி வேற ஞானம் வேற கிடையாது. நீ ஞானி மட்டும்தான் நின்னா போதும், அதுக்குத்தான் இந்த பக்தி சூத்திரம். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த பராபக்தியை உணர்ந்த பின்பு அவன் தன் சுயத்தில் மயங்குகிறான், தன்னுடைய இருப்பில் அமைதியாகிறான், ஆத்மாவில் ஆனந்தம் அடைகிறான். ஆத்மா ராமோ பவதி, அந்த ஆத்மாவிலே ஆனந்தம் அடைகிறான் அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரத்துக்கான நேரடி பொருள். அப்ப இங்க மூன்று விஷயங்களை அழகா புரிய வைக்கிறாரு, மூன்றுமே அத்வைத நிலைதான். மத்தோ பவதி, ஸ்தப்தோ பவதி, ஆத்மாரோபோ பவதி. அதாவது மத்தோ பவத்தினா இந்த உலகத்தின் மீது மயக்கம் இல்லை, அவனிடத்திலேயே அவன் மயங்குகிறான், வெளி உலகத்தில் ஆசை கிடையாது. அதே மாதிரி ஸ்தப்தோ பவத்தினா வெளி விஷயங்களிலே மன அலைப்பாய்தல் கிடையாது, தன்னுடைய சுயத்திலே ஆனந்தத்திலே மிதந்து கொண்டிருக்கிறான், அவன் திடமாக நிற்கிறான், நிலையாக தன்னிருப்பில் நிற்கிறான், அவனிடத்தில் எந்த எண்ண சிதறல்களும் சிந்தனைகளும் இல்லை. மூன்றாவது என்ன, ஆத்மாராமோ பவதி. ஆத்மாராமோ பவத்தினா ஆத்மாவிலே நிலை பெற்று விட்டான், வெளிப்பொருளில் எந்த அவசியமும் அவனிடத்திலே இல்லை. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும், பொருள் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் வெளி பொருட்கள், ஆனா இங்க ஆத்மா தான் ஆனந்தம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். ஏன்னா ஒரு மயக்கத்தை வெளிப்பொருள் கொடுக்கறதுனால அடையக்கூடிய ஒரு மயக்கம், வெளிப்பொருள் கொடுக்கறதுனால வரக்கூடிய ஒரு ஆனந்தம், எல்லாமே தற்காலிகமா வந்து போற விஷயம். ஆனா உண்மையான பரம பிரேமைய பராபக்தியை செய்கின்ற, அந்நியமில்லாத பக்தி அனன்ய பக்தி செய்கின்ற ஒரு சாதகன் பக்தனாக மாறி, அந்த பக்தன் தான் கடைசியில என்ன மாறுறான், அந்த இருப்பாகவே மாறுறான். நான் ஆரம்பத்துல சொன்ன அதே இன்ட்ரடக்ஷன் தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் ஆகி கடைசியில தன்னுடைய சுயத்திலேயே ஆனந்தம் அடைகிறான். அப்ப இங்க இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக உயரிய விஷயம். அப்ப இது எதை புரிய வைக்குதுன்னா, ஜீவன் முக்தி நிலை, அவன் எப்பொழுதும் தன்னுடைய முக்தியை உணர்ந்தவனாக சதா மகிழ்ச்சியோடு இருக்கிறான் என்பதை நம்ம இங்க பார்க்க முடியுது. அதுதான் ஆத்மா ராமாங்கிற வார்த்தையை இந்த இடத்துல போடுறார். அப்ப இந்த நிலையில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மத்தம்னா ஆனந்த வெள்ளம், ஸ்தப்தம்னா சாந்தி அமைதி, ஆத்மா ராமம்னா சுய ஆனந்தம், தன்னுடைய சுயத்தில இருக்கின்ற பரம ஆனந்தம். அப்ப இங்க ஆத்ம ஆனந்தத்தில் நிலை பெற்ற திருப்தியே தான் இந்த ஆறாவது சூத்திரம் அருமையா புரிய வைக்குது. முதல் அத்தியாயத்தினுடைய ஆறாவது சூத்திரம் அருமையா புரிய வைக்குது. அடுத்தது ஏழாவது சூத்திரம் பார்த்து நிறைவு செய்வோம். ஏழாவது என்ன சொல்லுதுன்னா, சான காமயமானோ நிரோத ரூபத்வாத், காமயமான நிரோத ரூபத்வாத் அப்படின்னா ச ந அப்படின்னா என்னன்னா, சான்னா அது, நான்னா இல்லை. இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அந்த பக்தியானது, அந்த பரம பக்தி பராபக்தி என்பது ஆசைப்படுவதற்கு அல்ல, அது ஆசையை நிறுத்துவதற்காக, வெளி விஷயங்களிலே ஒன்றை பற்றுவதற்காக அல்ல, தன்னுடைய சுயத்திலே தான் ஆனந்தமாக நிற்பதற்காக. நிரோத அப்படின்னா அடக்குதல், நிறுத்துதல், தவிர்த்தல் அப்படிங்கிற வார்த்தை தான் நிரோதா. இங்க என்ன சொல்றாருன்னா, சானா காமமயான, காமமயமான நிரோத ரூபத்துவாத். நிரோத ரூபத்துவாத்னா அதை அடக்க வேண்டியதும் இல்லை, நிறுத்த வேண்டியதும் இல்லை. ஏன்னா அது எப்பொழுதும் தன்னுடைய சுயத்தில ஆசைகளற்று நிறைவாக திருப்தியாக இருப்பதினால் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன, பக்தினா அதுக்கு பேர் ஆசை கிடையாது, பக்தினா அதுக்கு பேர் என்ன, அன்புன்னு அர்த்தம். அன்புன்னா அதுக்கு பேர் என்ன, நிபந்தனையற்ற விஷயம். அதாவது எதுலேயுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எனக்கு இது கொடுத்தா தான் அது செய்வேன், அது கொடுத்தா தான் இது செய்வேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோ, ஒரு கட்டுப்பாடுகளோ, ஒரு நிபந்தனையோ எதுவுமே இல்லை. காரணம் என்ன, அது பராபக்தி, தூய பக்தி. அப்போ அப்படிப்பட்ட பக்தி செலுத்துறவன் இடத்துல காமமயமான அப்படின்னா பக்தியில எதிர்பார்ப்புகள் இல்லை, ஆசை இல்லை. அப்போ உண்மையான பக்தி என்ன, பராபக்தி. அங்க என்ன நிறைவேறிடுதுன்னா, என்னுடைய பூரணத்துவம் நிறைவேறி விடுகிறது, மனதில் திருப்தி உண்டாகி விடுகிறது, எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா தேடும் பொருள் எதுவோ அது நானேங்கிற நிறைவு என்னிடத்துல முழுமை அடையும் போது, எல்லாவற்றிலும் நான் அந்த அன்பை செலுத்தும் போது எனக்கு நிறைவு வந்து விடுகிறது. அப்போ அந்த அன்பு எப்படி இருக்கும், பரம பிரேமைங்கிறது எப்படின்னா, நான் தான் ஏற்கனவே அத்வைதத்தில் சொன்னேன், இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கார் வாங்கி ஓட்டுறான்னா அதை பார்த்து பொறாமப்படுறது இல்லை, அருமையாக ஓட்டுட்டோம், நான் தானே அந்த உடம்புக்குள்ள உணர்வாக இருந்து காரை அனுபவிக்கிறேன் அப்படின்னு பார்த்து ஆசீர்வதிக்கிறது. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் பெரிய பங்களா கட்டுறான்னா அந்த பங்களாவில் நாம் இருக்கணுங்கிறது இல்லை, உணர்வாக அந்த உடம்புக்குள்ள நான் தான் இருக்கிறேன், அந்த உடம்புல இருந்து அந்த பங்களாவை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு பார்க்குற கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, இது அத்வைத கண்ணோட்டம். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், அத்வைத கண்ணோட்டத்தில் இப்படி தான் பார்க்கணுன்ட்டு. ஆனால் நிறைய பேரால் அப்படி பார்க்க முடியறதில்லை, ஏன்னா நம்ம இடத்துல இருமைகள் இருக்கனால அவன் வேறு நான் வேறுங்கிற அந்த பேதமை புத்தினால இங்கே நானே அனுபவிச்சா தான் அனுபவம், இன்னொருத்த அனுபவிக்கிறது எனக்கு எப்படி அனுபவமாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போட சில அனுபவங்களை தேடுறோம். ஆனால் இங்கே பராபக்தி செய்கிறவங்களுக்கு அந்த உணர்வு அந்த அன்புங்கிற விஷயம் வந்து எல்லார் இடத்துலையும் பொதுவாக தான் இருக்கும். ஏன்னா அன்புங்கிற விஷயம் வந்து பராபக்தின்னா எல்லையற்ற பக்தி. அப்போ எல்லையற்ற பக்தியில் எல்லையற்ற அன்புல ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் வச்சு இவங்ககிட்ட இவ்வளோ அன்பு அவங்ககிட்ட அவ்வளோ அன்பு செலுத்துவேன்னு சொல்கிற மாதிரி வைக்க முடியாது. அப்போ நம்ம எல்லார் இடத்துலையும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துறதுனால பக்கத்தில் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழ்றதை கண்டு நாம் மகிழ்வது, அது நிபந்தனை இல்லாத மகிழ்ச்சி, நிபந்தனை இல்லாத அன்பு, அது வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதுதான் வாழணும்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, நாரத பக்தி சூத்திரம் அதை சொல்லி கொடுக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இடத்துல பார்க்கலாம் அந்த மாதிரி பக்தி அந்த அன்பெல்லாம். ஏன்னா இன்னொருத்தர் அடைய வேண்டிய விஷயத்தை அந்த குழந்தை அடைஞ்சிட்டா இது சந்தோஷம் அடையும், அது வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அதை அம்மாவிடத்துல பார்க்கலாம். தன்னுடைய குழந்தைக்கு ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அம்மா மகிழ்ச்சி அடைவா. இப்போ பசியோடு அம்மாவும் மகனும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகனுக்கு உணவு கிடைச்ச உடனே அம்மாவுக்கு பசி ஆறிடும், ஏன் நிபந்தனை இல்லாத அன்பு, தனக்கு கிடைச்ச மாதிரியே ஃபீல் பண்ணுவா, தன்னுடைய பையன் சாப்பிட்டா போதும் நான் சாப்பிட்ட மாதிரி திருப்திங்க. அப்ப அந்த அன்புக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா, அவன் சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறதுல இரண்டு உடல் கிடையாது, இருவேறு கருத்துகள் கிடையாது, ஒரே நிலைப்பாடு, அங்கதான் பரமபக்தி பரம பிரேமை தெரியுது. அந்த நிலை வந்துட்டா அது தாய் சேய் அன்பு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக அன்பு பரம பிரேமை. அப்போ அங்கே பாருங்களேன், எல்லாரிடத்துலையும் நம்ம இடத்துல அன்பு வந்துடும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா எல்லாரிடத்துலையும் அன்பாக நான் தான் இருக்கிறேன், அந்த ஒரே இருப்பு தான் இருக்குது, அதுவே எங்கும் நிறைந்திருக்கிறது, எல்லை இல்லாமல் இருக்கிறது, அது எல்லா உடல்களுக்குள்ளும் ஊடுருவி பிரகாசிக்குது, உணர்வாக இருக்குது, உயிராக இருக்குது, அன்பாக இருக்குது, அறிவாக இருக்குதுன்னு புரிஞ்சிடும். அப்போ அந்த நிலை வந்துவிட்டால் இந்த பராபக்தி செய்கிறவர்களுக்கு என்ன ஆசை இருக்காது, கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்காது, அங்கே ஒரே நிலை மட்டும்தான், எப்பொழுதும் பூரண திருப்தி அமைதி ஆனந்தம், அதுதான் நம்ம அடைய வேண்டிய அருமையான விஷயம்ங்கிறத இந்த சூத்திரம் 1வது அத்தியாயத்தினுடைய 7வது சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, பராபக்தி செய்கின்றவனிடத்திலே ஆசையற்ற பூரணமான நிறைவான திருப்தி ஆத்ம நிலை கிடைத்துவிடும் அப்படின்றது இந்த சூத்திரம் சொல்ல வருது. நம்ம அடுத்தது 8வது சூத்திரம் இருந்து திங்கக்கிழமை வகுப்புல தொடரலாம். மொத்தம் 84 சூத்திரங்கள் இந்த மாசத்துல முடிச்சிடலாம், ஆனா ரொம்ப ஆழமான விஷயங்களை ஒவ்வொரு சூத்திரமும் சொல்லும், கவனிச்சு கேளுங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க, நல்ல தெளிவு கிடைக்கும். ஏன்னா இங்க பக்தியும் ஞானமும் வேறு வேறு கிடையாது. நன்றி. ஓம் தத்சத்.